إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وبعد، فإن أحسن الكلام كلام الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. قنيت الكريا الله بن ريار خلي الله رب العالمين بيند وارماري மறுமையை முன்வைத்து வாழுமாறு, நல்ல அமல்களில் முன்னேறுமாறு, பாவங்களை விட்டும் எல்லாவிதமான குற்றங்கள் தவறுகள் மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டு விலகி இருக்குமாறு எனக்கும் உங்களுக்கும் உபதேசித்தவனாக இந்த ஜும்ஆ குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது பாவங்களை மன்னித்து நன்மைகளில் நம்மை முன்னேற வைத்து பாவங்களை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹுடைய அருளிலும் அன்பிலும் எப்போதும் நிலைத்திருக்கின்ற நல்லவர்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக, ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, சென்ற ஜும்ஆவிலே மறுமையை பற்றிய ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் பேசினோம். மறுமையின் ஒவ்வொரு நிலையும், நாளை மறுமையில் மனிதன் அங்கே எழுந்துவிட்டால் அல்லாஹு தஆலா அவனுடைய கண்ணியத்திற்குரிய வேதம் அல் குர்ஆனிலே சொல்வது போன்று, கபரிலிருந்து அவர்கள் எழக்கூடிய அந்த காட்சி, குஷ்அன் அபுசாரஹும், அவர்களுடைய பார்வைகள் எல்லாம் பணிந்து அவர்கள் அழைப்பவரின் அந்த அழைப்பை நோக்கி அவர்கள் விரைந்து ஓடுவார்கள். அன்பானவர்களே, அந்த நாளுடைய திடுக்கிடக்கூடிய அந்த காட்சி அல்லாஹு தஆலா மிக எச்சரிக்கையாக சொல்கிறான், மிக எச்சரித்து சொல்கிறான். யா அய்யுஹன்னாஸு தக்கூ ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத்துஸ்ஸாஅத்தி ஷைஉன் அஸீம். மறுமையின் அந்த திடுக்கம் ஒரு பயங்கரமான திடுக்கம். يوم ترونها تذهل كل مرضعة عما أرضعت. அந்த திடுக்கத்தை இந்த உலகத்திலே பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் பார்த்துவிட்டால் தனது குழந்தையை மறந்து விடுவார். وتضع كل ذات حمل حملها. வயிற்றிலே குழந்தையை சுமந்திருக்கக்கூடிய பெண் அந்த திடுக்கத்தை கண்டால் அவள் தனது குழந்தையை ஈன்றெடுத்து விடுவார். மக்கள் எல்லாம் மயக்கத்தில் இருப்பார்கள். எப்படி ஒரு கடுமையான போதைக்கு ஆளானவன் என்ன தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று என்பதை புரியாமல் ஒரு மயக்கத்தில் இருப்பானோ அந்த மயக்கத்திற்கு வந்து விடுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், போதையின் மயக்கம் அல்ல, அல்லாஹ்வுடைய தண்டனையை பார்த்து அவர்கள் பயந்ததால் அவர்களுடைய புத்தி பேதலித்து விட்டது. ஃபகைஃப தத்தகூனின் கஃபர்தும் யௌமா يجعل الولدان شيبا السماء منفطر به. அந்த மறுமையின் திடுக்கத்தை அமளிகளை கண்டால் சிறு குழந்தைகளின் தலைமுடிகள் கூட நரைத்துவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். சிறு குழந்தைகளை கூட தலைமுடி நரைத்த வயோதிகர்களை போன்று ஆக்கிவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பானவர்களே, அந்த மறுமையின் அமளிகளிலே துன்பம் நிறைந்த அந்த காட்சிகளிலே ஒன்றல்ல இரண்டல்ல நூற்றுக்கணக்கான விஷயங்கள் இருக்கின்றன. அவற்றிலே ஒன்றுதான் நம்முடைய அமல்கள் நெருக்கப்படக்கூடிய அந்த காட்சி. தராசை அல்லாஹ் கொண்டு வந்து வாழ்நாளெல்லாம் ஒரு மனிதன் பருவ வயதை அடைந்ததிலிருந்து, ஒரு மனிதன் பருவ வயதை அடைந்ததிலிருந்து காலை மாலை தனிமை சபை பொருளாதாரம் வணக்க வழிபாடு குடும்பம் சமூகம் பேசியது நினைத்தது செய்தது சொன்னது வாங்கியது இப்படி அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே கொண்டு வருவான். அந்த தராசு தட்டிலே வைக்கப்படும், பிரித்து பிரித்து வைக்கப்படும். அதை பிரிப்பதற்கு மாணவர்களுக்கு அவகாசம் தேவையில்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு அவகாசம் தேவையில்லை. சரியுல் ஹிசாப், குர்ஆனுடைய நூற்றுக்கணக்கான வசனங்களை படித்து பாருங்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், விசாரிப்பதிலே மிக விரைவானவன் அல்லாஹு தஆலா, மிக விரைவானவன், மிக துல்லியமானவன். அவனுடைய அந்த ஏட்டிலிருந்து எதுவும் மறைந்து விடார். அல்லாஹு தஆலா மனிதனுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த ஏட்டிலிருந்து மனிதனின் எந்த செயலும் மறைந்து விடாது. மாலிஹாதல் கிதாப் லா யுகாதிரு சகீரதன் வலா கபீரதன் இல்லா அஹ்ஸாஹா வவஜது மா அமிலு ஹாதிரா வலா யஸ்லிமு ரப்புக அஹதா. அல்லாஹ் சொல்கிறான், அன்றைய நாளில் அவர்கள் என்னென்ன அமல்களை எல்லாம் இந்த உலகத்தில் செய்துவிட்டு வந்தார்களோ அவற்றை அனைத்தையும் கண்ணுக்கு முன்னாக காண்பார்கள். பேசியதிலிருந்து நினைத்ததிலிருந்து சொன்னதிலிருந்து செய்ததிலிருந்து எல்லாம் கண்ணுக்கு முன்னால் அங்கே இருக்கும். அந்த எழுதப்பட்ட ஏடுகளிலே ரெக்கார்டாக பதியப்பட்டிருக்கும். மனிதன் அந்த புத்தகத்தை பார்த்து சொல்லுவான், இது என்ன புத்தகம், மா லிஹாதல் கிதாப், இந்த புத்தகத்திற்கு என்ன நேர்ந்தது, எனது செயல்களில் சிறியதை பெரியதை என்று எதையும் விட்டு வைக்காமல் எல்லாவற்றையும் இந்த புத்தகம் பதிவு செய்து கொண்டிருக்கிறதே என்று மனிதன் புலம்புவான். அல்லாஹு தஆலா சொல்வான், உனது ரப்பு அநியாயம் செய்ய மாட்டான். வலா யஸ்லிமு ரப்புக அஹதா. அன்பானவர்களே, மறுமையினுடைய அந்த அமல்கள் நெருக்கப்படக்கூடிய அந்த தராசு தட்டிலே நம்முடைய அமல்கள் கணக்க வேண்டும். அதற்காக நாம் துஆக்கள் செய்ய வேண்டும். அந்த ஒரு தேட்டத்திலே குறிக்கோளிலே அமல்களை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் விசாரணையில் பல கட்டங்கள் இருக்கின்றன. அதில் முக்கியமான கட்டம் நன்மையின் தட்டுகள் கணக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் அடுத்த மோட்சமே. நன்மையின் தட்டுகள் கணக்க வேண்டும், அதற்கு பிறகுதான் அடுத்த அடுத்த நிலைகளில் அவனுடைய வெற்றி அங்கே முடிவு செய்யப்படும். நன்மையின் தட்டுகள் இலேசாகிவிட்டால் முடிந்தது, அவ்வளவுதான். அதற்கு பிறகு அவனுடைய நிலைமை அல்லாஹ் நாடினாலே தவிர அவ்வளவுதான். அன்பானவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்காகவே துஆக்களை செய்திருக்கிறார்கள். மறுமையிலே நன்மையின் தட்டுகள் கணக்க வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ததை பார்க்கிறோம். இரவிலே தூங்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதுமே மறுமையை நினைத்து நிறைய துஆக்கள் செய்திருக்கிறார்கள். இரவிலே தூக்கம் வருவதற்கு முன்பாக படுக்கையில் படுத்ததற்கு பிறகு மறுமையை நினைத்து நிறைய துஆக்களை செய்திருக்கிறார்கள். இறைவனுடைய துஆக்களில் நீங்கள் பார்த்தால் தெரியும், ரப்பி கினி அதாபக யௌம தஜ்மஉ இபாதக், என் இறைவா உன் அடியார்களை நீ ஒன்று சேர்க்கும் நாளில் உனது வேதனையிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. இது ஒரு முக்கியமான துஆ. இன்னொரு துஆ பாருங்கள், பிஸ்மில்லாஹ் வதஅ்து ஜம்பி, அல்லாஹுவின் பெயரை கொண்டு எனது விலாவை இந்த படுக்கையில் வைக்கிறேன். அல்லாஹும்மக்ஃபிர்லி தம்பி, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பாயாக. எனது ஷைத்தானை இழிவுபடுத்துவாயாக, அதாவது என் மீது அவனுக்கு ஆதிக்கத்தை கொடுத்து விடாதே, என் மீது அவனுக்கு துணிவை கொடுத்து விடாதே, என்னை வழிகெடுப்பதற்குண்டான அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்து விடாதே. என்னுடைய அடமானங்களை எல்லாம் நீ விடுவிப்பாயாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரிடத்திலும் கடன் வாங்கினால் அதற்குரிய அமானிதத்தை வைத்துவிட்டு கடன் வாங்குவார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட நம்பிக்கைக்குரிய ஒருவர்கள் இருக்கிறார்களா சொல்லுங்க? அவர்களை விட வாக்கை பேணக்கூடியவர்கள் யாரும் இருக்கிறார்களா? அத்தகைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரிடத்திலும் கடன் வாங்கினால் அந்த கடனுக்குரிய, அந்த கடனின் மதிப்புக்குரிய அமானித பொருளை கொடுத்துவிட்டு கடன் வாங்குவார்கள். எவ்வளவு நாணயம் பாருங்கள், எவ்வளவு பெரிய நேர்மை பாருங்கள். நான் யாரிடத்திலாவது அமானிதம் வைத்துவிட்டு கடன் வாங்கியிருந்தால் யா அல்லாஹ் அந்த அமானிதத்தை மீட்டுவிடு. அதற்கு என்ன அர்த்தம்? அந்த கடனை அழகிய முறையிலே அவருக்கு கொடுப்பதற்கு எனக்கு உதவி செய். கண்ணியத்திற்குரியவர்களே, மற்றவர்களை பற்றி நான் பேச வரவில்லை. இன்று முஸ்லிம்களுடைய நிலையே மோசமாகிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. கடன் வாங்கும் போது பணிவு, குழைந்து பேசுவது, அன்பாக பேசுவது, பல முறை சந்திப்பது, ஒரு நாளில் தேடி தேடி வருவது. கடன் வாங்கியதற்கு பிறகு அவ்வளவுதான், நிலைமை மாறிவிடுகிறது. கடன் கொடுத்தவர் கடன் வாங்கியவரிடத்திலே பிச்சை கேட்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுவார். கடன் கொடுத்தவர் கடன் வாங்கியவரிடத்திலே தனது கடனை வசூலிக்க வேண்டும் என்றால் பிச்சை கேட்பதை போன்று கெஞ்ச வேண்டும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இது மிக பெரிய கெட்ட குணங்களிலே ஒன்று. ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஈமான் செத்துவிட்டதற்கென்பது, ஈமான் செத்துவிட்டது, மறுமையின் அச்சம் அடியோடு இல்லாமல் போய்விட்டது, நாளை ரப்பை சந்திக்க வேண்டும் என்ற பயம் அவனுடைய உள்ளத்திலிருந்து துடைத்தெடுக்கப்பட்டு விட்டது என்பதற்குரிய அடையாளம். ஒருவன் கடன் வாங்கியதற்கு பிறகு அந்த கடனை நிறைவேற்ற வேண்டும் என்ற கவலை இல்லாமல் இரவிலே தூங்கினால் அவனுக்கு மரணத்தின் பயமும் இல்லை, மறுமையின் பயமும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத தொழுகைகளில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத தொழுகைகளில் அவர்கள் கேட்ட துவாக்களில் மிக அதிகமான துவா அத்தஹியாத்திலே, தஷஹுத் முடிந்து ஸலவாத் முடிந்து அவர்கள் கேட்கின்ற துஆ, அல்லாஹும்மா இன்னி அஊது பிக்க மினல் மஸ்தமி வல் மக்ரம். யா அல்லாஹ், பாவத்தை விட்டு கடனை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். யா அல்லாஹ், பாவத்தை விட்டும் கடனை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். மனைவிமார்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை இப்படி நீங்கள் இந்த இரண்டை விட்டு பாதுகாவல் தேடுகிறீர்களே? ஆம் அன்பு மனைவியே, பாவம் செய்தால் அல்லாஹ்விற்கு முன்னால் இழிவு, கடன் வாங்கினால் மனிதர்களுக்கு முன்னால் இழிவு. எப்படி யோசித்திருக்கிறார்கள் பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்று மானம் மரியாதை வெட்கம் சூடு சொரணை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு மோசமான நிலைக்கு சமுதாயம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானா. கடன் கொடுத்தவருக்கு ஆதரவாக பேச மாட்டார்கள் என்று. எப்படி? ஒருவர் ஒருவருக்கு கடன் கொடுத்திருப்பார், அந்த கடனை அவர் வசூல் செய்யும் போது ஏதாவது கோபத்தாபமாக பல முறை கேட்டதற்கு பிறகு அவர் ஏதாவது கடினமாக கேட்டிருந்தால் யாருக்கு இப்போது எதிராக பேசுவார்கள்? கடன் கொடுத்தவர் அவர் கேட்கக்கூடிய அந்த விதத்தில் இருக்கக்கூடிய அதை விமர்சனம் செய்வார்கள். கடன் வாங்கியவன் இத்தனை நாளாக தள்ளி போட்டு ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றானே, அதற்கு கண்டித்து பேச மாட்டார்கள். இன்று இதற்காக பல இயக்கங்கள் கூட இருக்கின்றன. எப்படி? பஞ்சாயத்து என்று சென்று விட்டால் போதும், அவ்வளவுதான். யார் முதலிலே தன்னிடத்திலே கேசை கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு சப்போர்ட் முடிந்தது, அவ்வளவுதான். நீதத்திற்கு சப்போர்ட் அல்ல. நான் ஒருவரிடத்தில் கடன் வாங்கினேன், அவர் இப்போது என்னை நெருக்குகிறார் என்றால் நீ பஞ்சாயத்து என்ன செய்ய வேண்டும், என்ன பஞ்சாயத்தாக இருக்க வேண்டும், உன்னிடத்தில் என்ன சொத்து இருக்கிறது, என்ன நகை வைத்திருக்கிறாய், உன் மனைவியிடத்திலே நகை இருக்கிறதா, உன் பிள்ளை இடத்திலே நகை இருக்கிறதா, வாங்கிய கடனை திரும்ப கொடு என்றல்லவா சொல்ல வேண்டும். கொடுத்தவரை அழைத்து அவர் கஷ்டத்தில் இருக்கார் கேட்காதீங்க, அவருடைய கஷ்டத்தை பார்த்தாயா நீ, கொடுத்தவர் கஷ்டத்தில் இருக்கிறாரே செத்தாலும் பரவாயில்லை. எப்படி மனித சமுதாயத்தின், மற்றவர்களை பற்றி நான் சொல்லவில்லை, முஸ்லிம்களை பற்றி சொல்கிறேன், என்ன தகுதியிலே பஞ்சாயத்து செய்கிறார்கள், என்ன நீதத்தின் அடிப்படையிலே, என்ன அறிவின் அடிப்படையிலே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தால் நான் இதை இணைத்து சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யகூதி இடத்திலே கடன் வாங்கியிருந்தார்கள், அதற்குரிய அமானிதத்தை வைத்துவிட்டு 3 நாட்கள் கழித்துத்தான் அந்த தவணை வருகிறது. ஆனால் அந்த யகூதி வேறு ஒரு ஐடியா வைத்திருந்தார். 3 நாட்களுக்கு முன்பாகவே வந்துவிட்டார். முகம்மதே, கடன் வாங்கியிருந்தாய், ஏன் கொடுக்கவில்லை, நீங்கள் இப்படித்தான் வாங்கிக் கொண்டு காலதாமதம் செய்வீர்கள் என்பதாக கோபமாக பேசியது மட்டுமல்ல, நபியினுடைய சட்டையை பிடித்து உலுக்கிவிட்டார். மஜ்லிஸில், உமர் இருக்கக்கூடிய மஜ்லிஸில் கொதித்து எழுந்து விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், விடுங்கள், இந்த யகூதியின் கதையை முடித்து விடுகிறேன் என்று கொதித்தெழுந்தார்கள். இன்றைய காலகட்டமாக இருந்தால் என்ன நடந்திருக்கும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை கண்டித்தார்கள், தவணை வரவில்லை, 3 நாட்களுக்கு பிறகுதான் தவணை வர இருக்கிறது, ஒரு மஜ்லிஸில் இருக்கும் பொழுது ஒரு நபி இடத்திலே, அவர்கள்தான் அப்போது அந்த மதீனாவின் மன்னராக இருக்கிறார்கள், ஒரு சாதாரண ஒரு மனிதன், அதுவும் முஸ்லிம்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சமுதாயத்திடத்தில் கடன் வாங்கி இருக்கிறார்கள், அவர் கடன் கேட்க வரும் பொழுது இப்படி ஒரு அவமரியாதையாக நடந்து கொள்கிறார். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுவின் மீது சத்தியமாக, அந்த யகூதியை முறைத்து கூட பார்க்கவில்லை, கடின முகத்தோடு பார்க்கவில்லை, மாறாக உமரை பார்த்து சொன்னார்கள், உமரே, நீ இப்படி நடந்து கொள்ளக்கூடாது, அவர் கடன் கொடுத்திருக்கிறார், அவருக்கு உரிமை இருக்கிறது, நீ மென்மையாக நடக்க வேண்டும். ஆம், நீ இப்படி செய்திருக்கலாம், இந்த இடத்தில் நீ இப்படி செய்திருக்கலாம், என்னை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதரே, அவர் தவணை வந்துவிட்டது என்று சொல்கிறார்களே, அழகிய முறையில் அந்த கடனை நீங்கள் திரும்ப உடனே கொடுத்து விடுங்கள் என்று நீ என்னிடத்திலே சொல்லி, பிறகு அந்த யகூதியை பார்த்து, யகூதியே, நீ நபியிடத்திலே கொஞ்சம் அன்பாக கேட்கலாமே என்று நீ சொல்லி இருக்க வேண்டும், அவர் கடிந்து கொண்டதற்காக அவரை கொலை செய்து விடட்டுமா என்று கேட்டிருக்க கூடாது. யாருக்கு அறிவுரை சொல்ல சொல்கிறார்கள், முதலாவதாக தனக்கு சொல்ல சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, தவணை வந்து விட்டதே, நீங்கள் அழகிய முறையில் அந்த கடனை திரும்ப கொடுத்து விடலாமே என்று. அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதருடைய கடனை ஏற்பாடு செய்வதற்கு, கடனை அடைப்பதற்கு ஏற்பாடு செய்து, உமரிடத்திலே, இந்த அன்சாரி இடத்திலே செல்லுங்கள், அவரிடத்திலே இவ்வளவு பேரித்தம்பளங்கள் வாங்கி அவருக்கு கொடுத்து விடுங்கள், அதற்கு பிறகு கொஞ்சம் அதிகமாக, அநேகமாக அந்த காலத்தில் 1 மரக்காய் 2 மரக்காய் அளவுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்க சொல்கிறார்கள். உமர் குசு குசுன்னு கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பதில் சொல்றாங்க, முடிஞ்சிருச்சு. அந்த யகூதி இடத்திலே, அந்த யகூதியை அழைத்துச் சென்று அன்சாரி இடத்திலே அந்த பழங்களை பெற்று அடைக்கிறார்கள். என்ன வாங்கினார்களோ அதை கொடுத்து விட்டார்கள். அதற்கு பிறகு எக்ஸ்ட்ரா 1 அல்லது 2 மரக்கா கொடுக்கிறான். அப்ப அந்த யகூதி கேட்கிறார், இது நான் கொடுத்த அளவு, இது அதிகமாக கொடுக்கிறீர்களா, இது எதற்காக? சொன்னார்கள் உமர் அவர்கள் அந்த நேரத்திலே, நான் உன்னை மிரட்டினேன் அல்லவா, நான் உன்னை மிரட்டினேன் அல்லவா, அதற்கு உனது உள்ளத்தை குளிர வைப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அதிகமாக கொடுக்க சொன்னார்கள். நினைத்து பாருங்கள், நான் உன்னை மிரட்டியதற்காக. அன்பானவர்களே, அந்த நேரத்திலே அந்த யஹூதி சொல்கிறார், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். ரசூல் உமருக்கு புரியவில்லை. கொஞ்ச நேரத்திற்கு முன்பு வரை இவ்வளவு ஒரு கராராக நடந்து கொண்டிருந்த யஹூதி ஷஹாதா சொல்கிறாரே, என்ன ஏற்பட்டது உனக்கு? அந்த யஹூதி சொல்கிறார், உமரே, ரசூலுடைய கடனுடைய தவணை இன்னும் 3 நாட்கள் கழித்துத்தான் வர இருக்கிறது. உமருக்கு தெரியாதது. நான் உங்களது தூதரை சோதிக்க விரும்பினேன், அவருடைய சகிப்புத்தன்மையை சோதிக்க விரும்பினேன், அவருடைய பொறுமையை சோதிக்க விரும்பினேன். முட்டாள்கள் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டாலும் அவர் சகிப்பாளராகத்தான் இருப்பார் என்று தௌராத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையான இறுதி நபியின் அடையாளங்களில் ஒன்றாக, எழுதப்பட்டிருக்கிறது, முட்டாள்கள் முரட்டுத்தனமாக அவரிடத்திலே நடந்து கொண்டாலும் அந்த நபி சகிப்போடுதான் செயல்படுவார் என்பதாக. இதை நான் சோதிக்க விரும்பினேன். அல்ஹம்துலில்லாஹ், அந்த அடையாளம் அவரிடத்திலே நிறைவாக இருக்கிறது. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ். பிறகு உமர் அவர்கள் ரசூலுல்லாவிடத்திலே அவரை அழைத்து வருகிறார்கள். அன்பானவர்களே, இப்படி ஒரு சமூகத்தை, சமுதாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்றார்களே தவிர, கடன் வாங்கிவிட்டு தலைமறைவாக கூடிய ஒரு சமுதாயத்தை அல்ல, ஏமாற்றக்கூடிய ஒரு சமுதாயத்தை அல்ல, கடன் கொடுத்தவர்களை நடுத்தரவிலே நிற்க வைக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை அல்ல. அல்லாஹ் பாதுகாப்பானா. விஷயத்திற்கு வருவோம். அன்பானவர்களே, மறுமையினுடைய அந்த தராசு தட்டிலே மனிதன் அவனுடைய அமல்கள் எல்லாம் வைக்கப்படும். அந்த தராசு தட்டை கனப்படுத்துவதற்காகவே நாம் அமல் செய்ய வேண்டும். அப்போதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துவாவை உங்களுக்கு சொன்னேன், ஃபுக்கர் ரிஹானி, என்னுடைய அடமானங்களை எல்லாம் அல்லாஹ்வே நீ விடுவித்துக் கொடுப்பாயாக. அதாவது நான் யாரிடம் அந்த அடமானத்தை வைத்து அவர் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. அவர் நமக்கு பணமாக கொடுத்தார், நாணயமாக கொடுத்தார், அதை அவரிடத்தில் கொடுப்பதுதான் அழகை தவிர அதை விற்று நீ சம்பாதித்துக்கொள், எடுத்துக்கொள் என்பதாக சொல்வது அந்த கடன் கொடுத்தவருடைய மனதை எவ்வளவு காயப்படுத்தும் என்று யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து துஆ செய்தார்கள், வஸக்கில் மீசானி, என்னுடைய மீசான் மறுமையின் அந்த தராசு தட்டை யா அல்லாஹ் நீ கனப்படுத்துவாயாக. யார் கேட்கக்கூடிய துஆ? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய மீசானை கனப்படுத்து அல்லாஹ். இன்று நாம் என்னமோ நினைத்துக் கொண்டிருக்கிறோம், இதை பற்றியெல்லாம் நமக்கு சிந்தனையோ அதன் பக்கம் நமது கவனமோ செல்வதில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய கவனத்தை பாருங்கள். இரவிலே தூங்கும் போது அவர்கள் கேட்கக்கூடிய துஆ, வஸக்கில் மீசானி, என்னுடைய மீசானை கனப்படுத்து அல்லாஹ். வஜ்அல்னி ஃபின் நதியில் அஅலா, மிக உயர்ந்த நண்பர்களின் கூட்டத்தில் என்னை ஆக்கு. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த மறுமையின் தராசு தட்டை கனப்படுத்தக்கூடிய அமல்கள் என்று அதிகமான அமல்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அவற்றை நாம் கற்று பேணுதலாக செய்து வர வேண்டும். அவற்றில் சில விஷயங்களையாவது நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் பேணிக்கையாக, நம்முடைய ஒரு பழக்கமாக அதை ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு சில விஷயங்களை நாம் தொடர்ந்து பார்ப்போம். அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய நபி நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மரண நேரம் வந்தபோது தனது மகனை அழைத்து சொன்னார்கள், மகனே, நான் உனக்கு உபதேசம் செய்ய போகிறேன், நபிமார்கள் உபதேசம் செய்திருக்கிறார்கள் மரண நேரத்தில். இன்றைக்கு நம்முடைய மக்களும் உபதேசம் செய்வார்கள் மரண நேரத்தில். என்னென்ன உபதேசம் செய்திருக்கிறார்கள் என்று நீங்கள் இதற்காக ஒரு சர்வே வேண்டுமானாலும் செய்து பாருங்கள். இன்றைய காலகட்டத்தில் மரணிக்கக்கூடிய ஒரு மனிதர் என்ன உபதேசம் செய்கிறார் என்று ஏதாவது ஒரு 10 வீட கணக்கெடுத்து, எங்கேயாவது ஒரு வீட்டில் கண்டிப்பா மௌத்து நடந்திருக்கும், என்ன உபதேசம் செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சர்வே எடுங்க. நபிமார்களுடைய உபதேசத்தையும் இப்போது பாருங்கள். சொல்கிறார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மகனே, நான் உனக்கு உபதேசம் செய்ய போகிறேன், 2 விஷயங்களை நான் உனக்கு
கட்டாயமாக சொல்லித் தருகிறேன், கண்டிப்பாக நீ அதை செய். இரண்டு விஷயங்களை நீ செய்யாதே. இரண்டு விஷயங்களை நான் உனக்கு ஏவுகிறேன், இரண்டு விஷயங்களை உனக்கு நான் தடுக்கின்றேன். ஒன்று, லா இலாஹ இல்லல்லாஹ், இதை நான் உனக்கு ஏவுகிறேன். மகனுக்கு ஈமான் கொண்ட தன்னுடைய மகனுக்கு நபி தனது மகனுக்கு சொல்கிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹுவை உனக்கு ஏவுகிறேன். ஏன் தெரியுமா? ஏழு வானங்கள், ஏழு பூமிகள் ஒரு தட்டிலே வைக்கப்பட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு தட்டிலே வைக்கப்பட்டால் லா இலாஹ இல்லல்லாஹுடைய தட்டு அந்த தட்டுகளையெல்லாம் தூக்கிவிடும். இது இந்த தட்டு கனமாகிவிடும். மேலும் சொன்னார்கள், ஏழு வானங்கள் ஏழு பூமிகள் ஒரு வளையமாக இருந்தாலும், ஒரு உறுதியான ஒரு வளையமாக இருந்தாலும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அவற்றை உடைத்துவிடும். அன்பானவர்களே, நம்முடைய மறுமையின் தராசு தட்டை கணக்க வைக்கக்கூடிய அமல்களிலே ஒன்று ஈமான், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அந்த ஈமானோடு சொல்வது. மேலும் அந்த ஈமானை உறுதிப்படுத்தக்கூடிய இந்த திருக்களிமாவை நம்முடைய வாழ்க்கையிலே நேரம் கிடைக்கும் போதெல்லாம், நமக்கு ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம், இரவு பகல் காலை மாலை தூங்குகின்ற நேரம், விழிக்கின்ற நேரம், செல்கின்ற நேரம், பயணம் என்று இதை அதிகமாக சொல்லிக்கொண்டே இருப்பது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த திக்ரை அதிகமாக நாம் உரை சொல்லிக்கொண்டே இருப்பது. மேலும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி என்ற திக்ரையும் அதிகமாக சொல்லுங்கள். இந்த சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி என்பது ஃபஇன்னஹா ஸலாத்து குல்லி ஷை, உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் இந்த தஸ்பீஹை கொண்டுதான் தொழுகின்றன. அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, வானம் பூமி சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் அல்லாஹ்வை தொழுகின்றன என்று. அவற்றுடைய தொழுகை என்ன தெரியுமா? அவை இந்த தஸ்பீஹை சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி என்பதை சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. வபிஹா யுர்ஸகுல் கல்கு, இந்த திக்ரின் மூலமாக, சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி என்ற திக்ரின் மூலமாக படைப்புகளுக்கு ரிஸ்க் கொடுக்கப்படுகின்றன. அடுத்து சொன்னார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ரெண்டு விஷயங்களை ஏவுனார். ஒன்று என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். இரண்டாவது என்ன? சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. இரண்டு விஷயங்களை விட்டு நான் உங்களை தடுக்கின்றேன். வ அன்ஹாக அனிஷ்ருக்கி வல் கிப்ரி, ஷிர்க் இணை வைத்தலை விட்டு நான் உன்னை தடுக்கின்றேன். இரண்டாவது, பெருமையை விட்டு உன்னை தடுக்கின்றேன். இணை வைத்தலுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு அழிவில் தள்ளக்கூடிய உள்ள நோய்களிலே ஒன்று இந்த பெருமை. எதனால் வந்தாலும் சரி, ஒரு நபிக்கு அவருடைய நபித்துவத்தாலும் பெருமை அவருக்கு இருக்கக்கூடாது. இந்த உலகத்திலே பெருமை கொள்வதற்கு மனிதர்களிலே தகுதியானவர்கள் என்று யாராவது இருப்பார்களேயானால், இந்த உலகத்தில் மனிதர்கள் பெருமைப்படுவதற்கு பெருமை அடிப்பதற்கு தகுதியானவர்கள் என்று யாராவது இருந்தால் நபிமார்களை விட யாரும் இருக்க முடியாது. ஏனென்றால் உண்மையில் அவர்கள் உத்தமர்கள், சுத்தமானவர்கள், பரிசுத்தமானவர்கள், நல்லவர்கள், நல்ல குணங்களை உடையவர்கள், அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், ஒழுக்கமானவர்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? பெருமை அடிக்காதீர்கள். தன்னுடைய உயர்வுகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியல் போட்டுக்கொண்டே வருவார்கள். அல்லாஹ் தனக்கு கொடுத்த உயர்வுகளை சொல்லி சொல்லி ஒவ்வொரு உயர்வை சொல்லிவிட்டு சொல்வார்கள். லா ஃபஹ்ர், நான் தற்பெருமைக்காக சொல்லவில்லை. பியதி லிவாவுல் ஹம், மறுமையிலே அல்லாஹ் எனக்கு ஹம்துடைய கொடியை கொடுப்பான், நான் இதை தற்பெருமைக்காக சொல்லவில்லை. முன்னோர் பின்னோருடைய இல்மை அல்லாஹ் எனக்கு கொடுத்தான், பெருமைக்காக சொல்லவில்லை. ஆதமுடைய சந்ததிகளின் தலைவராக அல்லாஹ் என்னை ஆக்கி இருக்கிறான், நான் தற்பெருமைக்காக இதை சொல்லவில்லை. ஒவ்வொரு உயர்வை, ஏனென்றால் அந்த உயர் அல்லாஹ் கொடுத்த உயர்வை, வஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், நபியே அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நிஅமத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், இது அல்லாஹ்வுடைய கட்டளை, மார்க்கத்தில் உள்ள ஒன்று. அதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எடுத்து சொல்லும் போது கூட மக்கள் தன்னுடைய பெருமையை வெளிப்படுத்துவதற்காக தான் சொல்கிறேன் என்று எண்ணிவிடக் கூடாது. அப்படி பெருமை பேசுவது மார்க்கத்தில் யாருக்கும் அனுமதி இல்லை என்பதை உணர்த்துவதற்காக அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக சொல்கிறேன், எனது பெருமைக்காக அல்ல என்று சொல்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள், வஅன்ஹாக அனி ஷிர்கி வல் கிப்ரி, ஷிர்கை விட்டு கிப்ரை விட்டு உன்னை நான் தடுக்கின்றேன். அன்பானவர்களே, நம்முடைய மறுமையின் தட்டை கனப்படுத்தக்கூடிய அமல்களில் ஒரு முக்கியமான அமல் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த தூய திருக்கலிமாவை அதிகமாக சொல்வது. மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மற்றொரு ஹதீஸ், அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அறிவிக்கின்றார்கள். இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹு தஆலா மறுமையிலே ஒரு அடியானை கொண்டு வருவான். மறுமையில் அல்லாஹு தஆலா ஒரு அடியானை படைப்பினங்களுக்கு முன்பாக கொண்டு வருவான். 99 ஏடுகள் அவனுக்கு முன்னால் விரிக்கப்பட்டுவிடும். அந்த அடியானுடைய 99 ஏடுகள், அந்த ஏடுகளுடைய அந்த தூரத்தை பார்த்தால் பார்வை எட்டக்கூடிய அளவுக்கு அவனுடைய அமல்களுடைய ஏடுகள் அப்படியே விரித்து வைக்கப்பட்டிருக்கும். எல்லாவற்றிலும் அவனுடைய தவறான செயல்கள் பதியப்பட்டிருக்கும். அவன் செய்த தவறான பாவமான காரியங்கள் அல்லாஹு தஆலா ரஹ்மான் சுப்ஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமீன் யா ரஹமர் ரஹீமீன், அந்த அடியானை பார்த்து கேட்பான், அத்துன்கிரு மின் ஹாதா ஷைஆ, இதில் எதையாவது நீ மறுக்க முடியுமா, இது எதையாவது நீ மறுக்கிறாயா என்று. பிறகு கேட்பான், அவ்வளமெத்த கதபத்தியல் ஹாஃபிதூன், உன்னுடைய அமல்களை பதிவு செய்வதற்காக நான் ஏற்படுத்திய அந்த பாதுகாவலர்களான எழுத்தாளர்களான அந்த வானவர்கள் ஏதாவது இதில் தவறு செய்திருக்கிறார்களா, உனக்கு அநியாயம் செய்திருக்கிறார்களா, அதாவது நீ செய்த நன்மைகளை பதியாமலும் நீ செய்யாத தீமையை எழுதியும் அப்படி ஏதாவது செய்திருக்கிறார்களா? ஏனென்றால் உலகத்திலே நம்மை பொறுத்தவரை ஒருவன் மீது வெறுப்பு ஏற்பட்டு விட்டார், யார் மீதாவது அவர் செய்த தப்புனால தொடர்ந்து வெறுப்பு ஏற்பட்டு விட்டால் அத்தோடு கதை முடிஞ்சு. அவர் என்ன நன்மை செஞ்சாலும் சரி, அதெல்லாம் குப்பையில் போட்டு வந்துவிட்டார். பிறகு அவர் செய்யாத தீமையும் சேர்த்து வைத்து கணக்கு வசூலிக்கப்படும். அல்லாஹு தஆலா அந்த அடியாரிடத்தில் கேட்பான், என்னுடைய அந்த வானவர்கள், எழுதக்கூடிய அந்த வானவர்கள் உனக்கு ஏதாவது அநியாயம் செய்திருக்கிறார்களா? நீ செய்த நன்மையை எழுதாமலும் நீ செய்யாத பாவத்தை எழுதி வைத்தும் ஏதாவது செய்திருக்கிறார்களா? அவன் சொல்வான், யா அல்லாஹ், அப்படி எதுவும் இல்லை. அல்லாஹ் கேட்பான், அலக்க உதுருன் அவ் ஹசனத்துன், சரி சொல், ஏதாவது நீ காரணம் சொல்ல போகிறாயா, ஏதாவது உன்னிடத்தில் ஒரு சில நன்மைகள் ஏதாவது இருக்கிறது என்பதாக நீ யோசித்து பார்க்கிறாயா? அந்த மனிதன் பேச முடியாமல் ஆகிவிடுவான். அல்லாஹ், உன் மீது சத்தியமாக அப்படி எதுவும் என்னிடத்திலே இல்லை. அப்பொழுது அல்லாஹ் சொல்வான், இல்லை, ஒரு நன்மை உனக்காக என்னிடத்திலே இருக்கிறது, இன்று உன் மீது அநியாயம் இழைக்கப்படாது. ஒரு துண்டை, ஒரு தின் துண்டு சீட்டை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு வரும் முடி சொல்வான். அதுல இந்த மனிதன் ஷஹாதா சொன்ன, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று இவன் கூறிய அந்த தூய சாட்சியம், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது அவனுடைய அடிமையும் தூதருமாக இருக்கிறார் என்று அவன் கூறிய அந்த ஷஹாதா அந்த பிதாகா அந்த துண்டிலே இருக்கும். அதை கொண்டு வரும்படி அல்லாஹ் சொல்வான். அந்த மனிதன் பார்ப்பான், என்னடா ஒரு துண்ட இந்த ரப்பு கொண்டு வர சொல்றான், கண்ணுக்கு எட்டுன்னு தூரம் வரைக்கும் என்னுடைய பாவத்தின் ஏடுகள் விரித்து வைக்கப்பட்டிருக்கின்றன, இந்த துண்டு சீட்டு என்ன செஞ்சிரும் என்பதாக அவனுக்கு தெரியாது, அதுல ஷஹாதா இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லுவான், அந்த துண்டு சீட்டை நன்மையின் தட்டிலே வையுங்கள் என்பதாக. அவ்வளவுதான், நன்மையின் தட்டிலே வைத்தவுடன் பாவத்தினுடைய அந்த ஏடுகள் வைத்து கனமாக கீழே இருந்த அந்த பாவத்தின் தட்டுகள் அப்படியே மேலே கொடையடிப்பதை போன்று உயரே சென்றுவிடும், அந்த ஏடுகள் எல்லாம் பறந்துவிடும், லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அந்த துண்டு அங்கே கனத்துவிடும். வஸக்குலத்தில் மிஸாகா, அல்லாஹ்வுடைய பெயரோடு எந்த ஒன்றும் அதற்கு சமமாக கனமாக முடியாது. அன்பானவர்களே, இப்படி நாம் பார்க்கும் பொழுது இந்த தூய திருக்கலிமாவை நமது வாழ்க்கையிலே எவ்வளவு அதிகமாக சொல்ல வேண்டும், எவ்வளவு இதை நாம் நினைவு கூற வேண்டும் என்பதை யோசித்து பாருங்கள். எப்பயோ நம்ம சொல்லிட்டோம், அன்றாட வாழ்க்கையிலே சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். எப்போ நாம் சொல்லிவிட்டோம் என்று இருந்துவிடக் கூடாது, புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும், அதிகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இன்று சிலர் பேசுவதாக கேள்விப்படுகின்றோம். இப்படி அல்லாஹுடைய பெயர்களையோ அல்லாஹ்வுடைய அந்த தூய எதுக்கிறுகள் சுப்ஹான் அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் இவற்றை எல்லாம் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சில நவீன மார்க்க பேச்சாளர்களோ அல்லது மார்க்க ஆராய்ச்சியாளர்கள் என்று சொல்லுகின்றவர்கள் பேசுவதாக கேள்விப்படுகின்றோம். கண்டிப்பாக ஒன்று முட்டாள்களாக இருப்பார்கள், அல்லது மார்க்கத்தை புரியாத கிறுக்கர்களாகத்தான் இருப்பார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாலும் எந்த திக்கரை அதிகமாக ஓதுங்கள் என்று சொன்னார்களோ அதை ஒரு முறை சொன்னால் போதும், திரும்ப திரும்ப சொல்வதெல்லாம் மார்க்கத்தின் இல்லை என்று சொல்வதற்கு யார் இவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? அதுபோன்று கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு நான்கு விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகின்றார்கள். ஒன்று தஸ்பீஹ், அல்லாஹ்வை அதிகமாக துதிப்பது சொல்கிறார்கள். பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், கலிமதானி خفيفتان على اللسان இரண்டு வார்த்தைகள் சொல்வதற்கு ரொம்ப இலகுவானவை, ثقيلتان في الميزان மறுமையின் தராசு தட்டிலே ரொம்ப கனமானவை, حبيبتان الى الرحمن ரஹ்மானுக்கு ரொம்ப விருப்பமானவை. இரண்டு வார்த்தைகள் சொல்வதற்கு இலகுவானவை, நன்மையின் தட்டிலே கனமானவை, ரஹ்மானுக்கு விருப்பமானவை. சுப்ஹானல்லாஹில் அஸீம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. மேலும் சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது, அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபு மாலிக் அல் அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அத்தஹூரு ஷத்ருல் ஈமான், வது செய்வது சுத்தமாக இருப்பது ஈமானுடைய ஒரு பெரிய பகுதியாகும் சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று புகழ்வது அல்லாஹ்வை, தம்லவுல் மீசான், உங்களுடைய மறுமையின் தராசு தட்டை நிரப்பமாக்கிவிடும். அதுல ஏதாவது குறைகள் ஓட்டைகள் தேவைகள் இருந்தால் இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்பது தம்லவுல் மீசான், மீசானை நிரப்பமாக்கி விடுகிறது. மேலும் சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்தஸ்பீஹ் நிஸ்ஃபுல் ஈமான், அல்லாஹ்வை சுப்ஹானல்லாஹ் என்று புகழ்வது மறுமை மீசானுடைய சமபாதியாக இருக்கும் அந்த அமல்களில். நிரப்பமாக்கிவிடும் என்று சொல்வது வானம் பூமிக்கு இடையில் உள்ள எல்லா இடங்களையும் நன்மைகளால் நிரப்பி விடுகிறது. மேலும் சொன்னார்கள், நாளை மறுமையிலே ஐந்து காரியங்கள் அந்த தராசு தட்டை கனமாக்கிவிடும். மறுமையில் தராசு தட்டை ஐந்து காரியங்கள் கனமாக்கிவிடும் என்று ரொம்ப சந்தோஷமாக, இந்த ஐந்து காரியங்கள் மறுமையின் தராசு தட்டை எவ்வளவு கனமாக்குகிறது சொன்னார்கள். ஒன்று, இரண்டாவது சுப்ஹான் அல்லாஹ், மூன்றாவது அல்ஹம்துலில்லாஹ், நான்காவது அல்லாஹு அக்பர், ஐந்தாவது என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன், அந்த மனிதனுடைய சாலிஹான ஒரு குழந்தை இறந்து விடுகிறது, தன்னுடைய குழந்தையில் ஒரு சாலிஹான குழந்தை இறந்து விடுகிறது, அல்லாஹ்வுக்காக அவர் பொறுமையாக இருக்கிறார். வல் வலது சாலிஹ் யுதவஃபா லில் மர்இல் முஸ்லிம் ஃபயஹ்தஸிபுஹு, அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ் இந்த குழந்தையை பொருந்தி கொள்வானாக என்பதை தவிர, அநியாயமாக அல்லாஹுவை ஏசியோ பேசியோ, விதியை ஏசியோ பேசியோ, அவர் வார்த்தையை விட்டுவிடாமல் அல்லாஹ்வுக்காக நான் பொறுமை காக்கிறேன் என்று அவர் சொல்வாரே, அந்த ஒரு பொறுமை நாளை மறுமையில் தராசு தட்டை கனமாக்கி விடுகிறது. அந்த சாலிஹான குழந்தை, எந்த குழந்தையின் இறப்பை இவர் சகித்துக் கொண்டாரோ அந்த குழந்தை இவருடைய நன்மையின் தட்டை கனப்படுத்தி விடுகிறது. இன்னும் பல விஷயங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தடுத்த ஜும்மாக்களிலே பார்ப்போம் அன்பானவர்களே. இப்படியாக நம்முடைய கவலைகள், நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய மறுமையின் வெற்றியிலே இருக்க வேண்டும். அல்லாஹுவை திருப்திப்படுத்தி அந்த நன்மையின் தட்டுகளை கனப்படுத்தக்கூடிய அமல்களை சேகரிப்பதிலே அதிகப்படுத்துவதிலே இருக்க வேண்டும். பாவத்தின் தட்டுகளை கனப்படுத்துவதிலோ அல்லாஹுவை கோபமூட்டக்கூடிய காரியங்களிலோ நம்முடைய செயல்கள் அமைந்துவிடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவிற்கு பொருத்தமானதை செய்வதற்கும் அல்லாஹுவிற்கு வெறுப்பான விஷயங்களை விட்டுவிடுவதற்கும் அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ அல் அஸீம லீ வ லக்கும் ஃஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.